நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பாகவதாஸ். ஸ்ரீ ஸ்கந்ததாஸ்
வணக்கம்.
கிளீப் புக்ஸ் என்ற நூல் நிலையத்திலே உங்களது நூல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகிறது என்று அறிகிறோம். இந்த நூலை பற்றி எமது நேயர்களுக்கு அறியத்தாருங்கள்.
இது சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1996 புரட்டாதி மாதம் 7ஆம் தேதி துண்டுக்குழி கல்லூரியில் பயிலும் ஒரு மாணவி கடத்தப்பட்டது. அந்த சம்பவம், அதனுடன் தொடர்புடைய மற்ற மனித உரிமை மீறல் சம்பந்தமான விடயங்களும் அடங்கிய நூல்தான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிளீ புத்தக சாலையில் வெளியிடப்படுகின்றது.
அந்த நூலுக்கு ஸ்கூல் கேர்ள் ரேப் அண்ட் 4 மர்டர்ஸ் என்று தலைப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த நூலை எப்படி உருவாக்கினீர்கள்? அதற்கான ஆவணங்களை எப்படி சேர்த்து கொண்டீர்கள்?
அதாவது, இந்த நூலின் தமிழ் பெயர் கல்லூரி மாணவி கற்பழிப்பும் 4 கொலைகளும் என்பதாகும். இந்த நூலை சேகரிக்கும் முயற்சியில் நான் 1996 அதனுடன் தொடர்புடைய ஆவணங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். ஒரு சமயம் இதற்கன்றி அவர்களுடைய ஊரான கைதடிக்கு சென்று அங்கும் கிருஷாந்தி என்ற மாணவியின் உறவினர்களை சந்தித்தேன். அவர்களிடம் உரையாடி பல விடயங்களை தெரிந்து கொண்டேன். மற்றும் கொழும்பில் இந்த வழக்குடன் தொடர்புடைய சில சட்டத்தரணிகளை சந்தித்தேன். மற்றும் அங்குள்ள ஆவணங்களை பாதுகாக்கும் நிலையத்தில் இது சம்பந்தமாக வெளிவந்த பத்திரிகை செய்திகளை நான் எடுத்துக்கொண்டு என்னுடன் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். அத்துடன் மனித உரிமை சம்பந்தமாக அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மனித மன்னிப்பு சபை வெளியிட்ட பல ஆவணங்களையும் என்னால் திரட்ட கொள்ள முடிந்தது.
பத்திரிகையில் வெளியான செய்திகள் என்று கூறினீர்கள். ஆனால் வீரகேசரி பத்திரிகையில் இந்த வழக்கு குறித்து நீங்கள் தான் எழுதினீர்கள் என்று நம்புகிறேன். அதை பற்றி சொல்லுங்கள்.
இந்த வழக்கு தீர்ப்புக்கு எதிராக மேல் நீதிமன்றம், அதாவது அப்பீல் கோர்ட் என்பதற்கு அவர்கள் மனு செய்திருந்தார்கள். அது வந்தவுடன் வீரகேசரிக்கு ஒரு கட்டுரை எழுதிட்டான். 2003 என்று நினைக்கின்றேன்.
நாங்கள் இந்த வழக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற சிலருக்கு எல்லோரும் இலங்கையில் நடந்த பிரச்சனையின் அனைத்து சம்பவங்களும் தெரிந்திருக்குமா தெரியவில்லை. இந்த குறிப்பிட்ட வழக்கு குறித்த விபரத்தை பகிர்ந்து கொள்வீர்களா?
ஆம். அதாவது, இந்த கிருஷாந்தி என்ற 18 மாணவி ரசாயனம் பரீட்சை எழுதிவிட்டு திரும்பி துய்சக்கர வண்டியில் தனது கைதடி வீட்டை நோக்கி வருகின்றார். அப்போது யுத்த காலம், செம்மணியில் ஒரு தடுப்பு நிலையம் இருக்கின்றது, இராணுவத்தினர் பொறுப்பாக உள்ள அந்த நிலையத்தில் அவர் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். இதனை கண்ட வாகனத்தால் போன ஒருவர் அந்த செய்தியை கைதடியில் உள்ள தாயாருக்கு தெரிவிக்கின்றார். அதை கேள்விப்பட்ட தாய் மகனையும் பக்கத்து வசிக்கின்ற ஒருவரையும் அழைத்து கொண்டு அந்த செம்மணி இராணுவ காவலரத்துக்கு வந்து அதிகாரியுடன் அந்த பிள்ளையை தரும்படி கேட்கின்றார். இந்த செய்தி வழியால் போனதை நினைத்து அந்த காவல் நிலைய அதிகாரி சிறிது பயத்தின் காரணமாகவோ என்னவோ அந்த மூவர்களையும் தடுத்து வைக்கின்றார். அந்த இரவு கிருஷாந்தி பல இராணுவ போலீஸ்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். அதே மாதிரி மற்ற மூவரும் அன்று இரவே கொலை செய்யப்படுகின்றார்கள். ஆனால் இவர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது ஒருவருக்கும் தெரியாது, அதாவது வெளியில் உள்ளவருக்கு தெரியவில்லை. கடைசியாக அன்று ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டார் நாயக்காவின் தலையீட்டு காரணமாக இராணுவத்தினர் இதனை பற்றி விசாரணை செய்து சுமார் 40 நாட்களுக்கு பின்னர் புதைக்கப்பட்ட நால்வருடைய சடலங்களும் செம்மணி மயானத்தில் தோண்டி எடுக்கப்படுகின்றது. சுருக்கமாக இதுதான் நடந்தது.
இது SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஸ்கூல் கேர்ள் ரேப் அண்ட் 4 மர்டர்ஸ் என்ற நூலை எழுதியிருக்கும் ஸ்ரீ ஸ்கந்ததாஸ் பாகவதாஸ் அவர்கள். இந்த வழக்கு பலரது கவனத்தையும் தூண்டிய ஒரு வழக்கு. இதன் பின்னர் தான் செம்மணி என்ற இடத்திலே மனித உடல்கள் பல புதைக்கப்பட்டிருக்கிறதும் வெளி வந்தது. இப்படியான ஒரு மிகவும் சிக்கலுக்குரிய ஒரு வழக்கிற்கான தரவுகளை நீங்கள் சேகரிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து அல்லது எதிர்ப்புகளை நீங்கள் எதிர்கொண்டீர்களா?
அப்படி எனக்கு நேரடியாக எதிர்ப்பொன்று வரவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் அங்கு சென்றிருந்த போது மிகவும் கவனமாக ஒரு முரண்பாடொன்றும் வராத வகையில் இவற்றை என்னால் சேகரிக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் இந்த வழக்கில் சாட்சியம் வழங்கிய கிருஷாந்தியின் உறவினர் பலரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அதே மூலம் நான் சந்தித்த சில சட்டத்தரணிகளும் தங்களிடமிருந்த ஆவணங்களை தந்ததுடன் என்னை உரிய முறையில் வழி நடத்தினார்கள். அதனால் நேரடியாக எனக்கு பிரச்சனை ஒன்றும் எழவில்லை.
இந்த நூலை எழுதுவதற்கு உங்களது சட்டத்துறை பின்னணி ஒரு காரணம் என்று கூறலாமோ?
பெரும்பாலும் நான் சட்டத்தரணியாக இலங்கையிலும் மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் பல ஆண்டுகள் வேலை செய்தேன். முக்கியமாக நான் ஈடுபட்ட துறை கிரிமினல் துறை. அதனால் இந்த வழக்கை எழுதுவதற்கு எனது அனுபவம், சட்டத்துறை அனுபவம், அதே மாதிரி மனித உரிமை மீறல் எப்போது நடக்கின்றதோ அதற்கு எதிராகவும் நான் தலைமுறை குரல் கொடுத்திருக்கிறேன். இந்த நூலை எழுதுவதற்கு அந்த பின்புலம் எனக்கு பெருமளவில் உதவியாக இருந்திருக்கின்றது.
இந்த நூலை வெளியிடுவதன் மூலம் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்?
நூலை வெளியிடுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இதை எழுதுவதற்கு நான் உண்மையாக அந்த மூன்று நீதிபதிகளுக்கு முன்னாக நடைபெற்ற வழக்கு ட்ரையல் அட் பார் என்று கூறுவார்கள், அந்த வழக்கின் தட்டச்சு பிரதிகளை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். அது 5000 பக்கம் போல். அவை சிங்கள மொழியில் தான் இருந்தன. அவற்றை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து முழு வழக்கையும் ஒரு நூல் வடிவம் கொடுப்பதன் மூலமாக நான் நினைத்தேன், அன்று நடைபெற்ற இந்த கொடிய சம்பவத்தை மக்களுக்கு முன்பாகவும் உலக மக்களுக்கு முன்பாகவும் வைக்க முடியும் என்று, அதன் மூலமாக நடைபெற்ற அநீதிகளை வெளிக்கொண்டரலாம் என்ற ஒரு விதமான நோக்கம்தான் இந்த நூலை எழுதுவதற்கு என்னை தூண்டியது.
இந்த நூலின் அட்டைப்படத்திலே ஒரு சிறுமியோ சிறுவன் துவிச்சக்கர வண்டியில் தொலை தூரத்தில் பயணிப்பது போலவும், காகங்கள் ஒரு புதைகுழியில் கொத்தி கொண்டிருப்பது போலவும் வடிவமைத்திருக்கிறீர்கள். அந்த வடிவமைப்பை செய்தவர் யார்? அந்த பின்னணிகளை பற்றி சற்று சொல்லுங்கள்.
அதனை ஒரு ஆங்கில சித்திரம் வரைபவர், அவருடைய பெயர் ஜில்லண்டு, அவர் அதனை சில நாட்களில் செய்து முடித்தார். மற்றும் அவர் அந்த காகங்கள் அல்லாட்டி கழுகுகள் வருவதன் மூலமாக அந்த கோர சம்பவத்தை ஒரு விதமான அவர் எடுத்து காட்ட முயற்சி செய்கின்றார். இதன் மூலமாக அவர் இந்த துயர் தரக்கூடிய சம்பவத்தை அட்டப்படத்தில் வெளிப்படுத்த முயன்றுள்ளார்.
இந்த வழக்கிலே மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அப்படியான ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
பல சந்தர்ப்பங்களில் எழுதியிருந்தாலும் இந்த நூலில் 19வது அத்தியாயத்தில் ஒரு முக்கிய விடயம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இதில் குற்றவாளியாக காணப்பட்ட இராணுவ வீரர் மூவர் தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பின்பு எழுந்து தாம் இருந்த தளத்திலே வேற பல அதிகாரிகள் இத்தகைய கொடிய செயல்களை செய்துள்ளார்கள் என்றும், 400க்கும் மேற்பட்ட மக்களை அங்கு கொலை செய்து புதைத்துள்ளார்கள் என்றும் கூறுகின்றார்கள். அத்துடன் பின்பு இவர்கள் சிலர் 1998 அளவில் அங்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த புதைக்கப்பட்ட குழிகளை எல்லாம் காட்டுகின்றார்கள். தமக்கு முன்பாகவும் சில அதிகாரிகள் சிவில் மக்களை கொலை செய்வதை, பெண்களை கற்பழிப்பதை கண்டதாகவும் கூறியுள்ளார்கள். அந்த நிகழ்ச்சிகள் இந்த 19வது அதிகாரத்தில் பதியப்பட்டுள்ளன.
நல்லது. இந்த நூல் எங்கே எப்பொழுது வெளியிடப்படுகிறது என்பது குறித்த விவரங்களை பகிருங்கள்.
கிளீபில் உள்ள கிளீப் புக் ஷாப் புத்தக நிலையத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை June 5 வெளியிடப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் இதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள முடியும் என்று கருதுகின்றேன்.
மிக்க நன்றி திரு பாகவததாஸ். உங்களது நூல் வெளியீடு சிறப்பாக அமைய SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
அதே போல உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, சஞ்சயன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.